الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم اما بعد فيقول الله سبحانه وتعالى في القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اضرب لهم مثل الرجلين جعلنا لأحدهما جنتين من أعناب وحففناهما بنخل وجعلنا بينهما زرعا صدق الله العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم أنا ابن امرأة تأكل القديد وقال صلى الله عليه وسلم أيضا اجلس كما يجلس العبد واكل كما ياكل العبد او كما قال صلى الله عليه وسلم وهل انيتم الله سبحانه وتعالى قرونك يرتاهم صلاه وسلام سيد النبي محمد صلى الله عليه وسلم அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அனுபவமாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹ்வுடைய ரிபாவை திருப்தியை சந்தோஷத்தை அறிந்து கொண்ட சஹாபாக்கள் தாபியாவுங்கள் தபவு தாபியங்கள் முஸ்லிம்கள் மோமிங்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக புனித ஜுமாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் நின்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே அருமை இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா எவைகள் நமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவி இருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும் எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கியிருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய தடைகளை ஹராம்களை அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து தக்குவாவுடன் வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்குவாவின் மூலம் வசிய செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ ஹைசு மாத்தும் இதிலே 1442 ஆண்டின் முஹர்ரம் மாதத்துடைய 4வது ஜுமாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நம்முடைய வாழ்க்கையில் சில சோதனைகளை ஏற்படுத்துவது நாம் அல்லாஹ்வை நமது உள்ளத்தில் எந்த ஸ்தானத்தில் வைத்திருக்கிறோம் என்பதை பரிசோதிப்பதற்காக வேண்டும். அந்த அமைப்பில் சில மாதங்கள் மஸ்ஜிதுடைய தொடர்பு இல்லாமல் இமாம் ஜமாத்துடைய தொடர்பு இல்லாமல் மஸ்ஜிதை பார்க்க ஆவலுடனும் ஆசையுடனும் துடித்துக் கொண்டிருந்த நாம் மீண்டும் அந்த ஞானம் கிடைத்த சந்தர்ப்பத்திலே பழையபடி நம்முடைய பலகீனத்தை வெளிப்படுத்துவோம் என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இதற்கு அடுத்து வருவது இதைவிட இரட்டிப்பான தண்டனையாக இருக்கும். ஞானத்துகளை மதிக்காத பொழுது அல்லாஹ் அதை பறிப்பான், கடுமையான ஒரு தண்டனையை நமக்கு ஏற்படுத்துவான். இதே மிம்பரிலே சில மாதங்களுக்கு முன்னால் நான் வேண்டிக் கொண்ட விடயம், வெள்ளிக்கிழமை ஹத்தீபை மிம்பருக்கு ஏற்றும் பொழுது இந்த ஜும்மாவில் கலந்து கொள்ளக்கூடிய எல்லோரும் மஸ்ஜிதிலே இருக்கும் நிலைமையில் ஏற்றுங்கள். 25% 30% மக்களை சபையிலே வைத்துக் கொண்டு நம்முடைய தலைப்பை பேச முடியாது. கவலையுடனும் உரிமையுடனும் நான் வேண்டிக் கொள்கிறேன். வெள்ளிக்கிழமையுடைய இக்காமத்தை அல்ல அதானை, இக்காமத்தை அல்ல அதானை மஸ்ஜிதில் அமர்ந்த வண்ணம் கேட்பது ஒரு மோமினுக்கு உசிதமான செயல். ஏன் வெள்ளிக்கிழமை அல்லாஹ்வுக்காக ஒரு மணித்தியாலத்தை எடுக்க முடியவில்லை? அதானிலிருந்து ஒரு மணித்தியாலம் மேக்சிமம், அதானில் இருந்து ஜும்மாவுடைய தொழுகை முடிந்து சுன்னத்துகளை தொழுது விட்டு வெளியாகி அந்த வருமானத்தையால முடியும் பொழுது வீடுகளுக்கு கரைகளுக்கு தொழில்களுக்கு சென்று விடுவோம். ஏன் மாதத்தில் 4 மணித்தியாலங்களை வெள்ளிக்கிழமை பூர்த்தியாக நம்மால் கொடுக்காத அளவு நாம் என்ன பிஸி. மன்னிக்க வேண்டும், யார் செய்தாலும் நல்ல விடயங்களை பாராட்ட வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை விசேட தினமாக அனுஷ்டிக்கக்கூடிய கிறிஸ்தவ சகோதரர்களுடைய சேர்ச்சி போய் பார்வையிடுங்கள். மக்கள் வந்த பிறகு அந்த ஃபாதர் வருகிறாரா அல்லது மக்கள் எல்லாம் ஃபாதர் வந்த பிறகுதான் வருகிறார்களா? ஏன் இஸ்லாம் முஸ்லிம்கள் இப்படி நம்முடைய இஸ்லாத்தை கொச்சைப்படுத்துகிறோம்? இப்ப நான் கேட்கிறேன், யாரும் தவறாக எடுக்க வேண்டாம், நீங்க தவறாக எடுத்தாலும் நான் இதை சொல்லாமல் விட மாட்டேன். இப்பொழுது பிற மத சகோதரர்கள் ஒரு 2-3 முக்கியஸ்தர்கள் இந்த இடத்தில் வந்து நான் பிரசங்கம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது இந்த எண்ணிக்கையிலான நம்மை பார்த்தால் இஸ்லாத்தை பற்றி மகத்துவம் ஏற்படுமா இனிமே ஏற்படுமா? திருந்துவோம். இப்பொழுது நான் சொல்லிக் கொண்டிருக்கின்ற பொழுது இருக்கின்ற சகோதரர்கள் அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்ய வேண்டும், நீங்கள் இருக்கிறீர்கள், மற்றவர்களுக்கு இந்த புத்திமதியை சொல்லுங்கள், மற்றவர்களுக்கு இந்த புத்திமதியை சொல்லி உங்களை போன்று அமர வையுங்கள் நேரத்துக்கு. இதனுடைய பணிவான வேண்டுகோள் உரிமையோடு சொல்கிறேன், சிலருக்கு இது கசப்பாக இருந்தாலும் நான் சொல்வதை முறைப்படி சொல்வேன். வெள்ளிக்கிழமையை மதிக்காவிட்டால் நம்முடைய எல்லா துறைகளும் கருத்திரியமாகத்தான் இருக்கும். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், வெள்ளிக்கிழமையை மதித்து வெள்ளிக்கிழமை அல்லாவுடைய தொடர்போடு கழித்து பாருங்கள், மற்ற 6 நாளும் நிம்மதியாக செழிப்பாக கழியும். சனிக்கிழமையை அவமதித்தவர்கள் தான் பன்றிகளாகவும் குரங்குகளாகவும் ஆட்டப்பட்டார்கள் யூதர்கள். சனிக்கிழமையுடைய புனித நாளில், அந்த புனித நேரத்தில், இபாதத்துடைய நாளில் ஒரு நாள் உங்களுடைய மீன் தொழிலை விடுங்கள். அந்த கிராமத்து மக்கள் மீன் தொழில் தன்னுடைய வருமானம், அவர்களுடைய பிரதானமான வருமானம். சனிக்கிழமை குறிப்பிட்ட நாளில் இபாதத்துக்கென்று ஒதுங்குங்கள். அதிலே நீங்கள் மீன் தொழில் செய்ய வேண்டாம், மீன் பிடிக்க போக வேண்டாம் என்று அல்லாஹ் தடுத்தான். மற்ற 6 நாட்களும் அதற்குரியவை. அல்லாஹ் கொடுத்த மூளையை அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு எதிராக பாவித்தால் அறிவும் போய் மனித தன்மையும் போய் மிருகத்தன்மை ஏற்படும் என்பதற்கு சிறந்த அடையாளம். அவர்கள் என்ன செய்தார்கள், சனிக்கிழமை போவதில்லை, பிடிப்பதில்லை. சனிக்கிழமைக்குரிய மீனை கால்வாய் கிணல் போன்று தோண்டி, வாய்க்கால் போன்று தோண்டி, அதனால் அந்த மீன்கள் வந்து அந்த குழியிலே ஆற்றிலிருந்து நதியிலிருந்து குளத்திலிருந்து கடலிருந்து அப்படியே கால்வாய்கள் வெட்டி அந்த மீன்கள் வருகின்ற பொழுது அந்த கால்வாயிலோடாக வந்து இவர்கள் தோண்டிய குழிக்குள்ளே இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை போய் அந்த மீன்களை ஒரே அடியாக அள்ளிக்கொண்டு வருவார்கள். என்ன செய்தார்கள், சனிக்கிழமை நாங்கள் மீன் பிடிக்கவில்லை, சனிக்கிழமையுடைய மீனை வாய்க்காலினோடாக ஞாயிற்றுக்கிழமை தான் பிடிக்கிறோம் என்று அல்லாவுக்கே தன்னுடைய புத்தியை சவாலாக பாவித்தார்கள். அந்த கூட்டத்தில் தான் பன்றிகளாகவும் குரங்குகளாகவும் மாற்றப்பட்டார்கள். ஏன், அவர்களுடைய புனித நாளை மதிக்காததனால். நம்முடைய மதத்தில் இஸ்லாத்திலே நம்முடைய சமுதாயத்திலே உருமாற்றம் பெரும்பாலும் நடக்காது, 1-2 விடயங்கள் நடந்தாலும். ஆனால் நம்முடைய தன்மைகள் மாறும். வெள்ளிக்கிழமையுடைய அதானை மசூதியில் இருந்த வண்ணம் வார வெள்ளிக்கிழமையிலிருந்து கேட்போம், கேட்க வைப்போம் மக்கள் என்ற வைராக்கியோடு இருப்போம். என்னே மாணவர்களே, மசூதியுடைய இபாதத் சில இடங்களில் இன்னும் அந்த ஊரடங்கு காலத்திலே கேபியூ காலத்திலே மசூதிகள் மூடப்பட்ட காலம் போன்று இருப்பதை நாம் என்று அவதானிக்கிறோம். வீடுகளிலே இபாதத் செய்தோம் ஒரு சங்கடத்துக்காக வேண்டி, தற்காலிகமாக நீயத்துக்கு கூலி கிடைக்கும், மஸ்ஜிதிலே தொழுது நன்மை அங்கு கிடைக்கும். மஸ்ஜித் மூடப்பட்டிருக்கும் பொழுது மஸ்ஜித் திறக்கப்பட்டால் மஸ்ஜிதில் தான் ஆண்களுடைய இபாதத். சுன்னத்தான நஃபிலான வணக்கங்கள் வேறு விடயம், ஃபர்து ஏனைய விடயங்கள் மஸ்ஜிதில் தான்.
மசிலை செழிப்பாக்குவோம், இருந்ததை விட இன்னும் பல மடங்கு செழிப்பாக்குவோம், ஏற்கனவே கொடுத்த நேரத்தை விட இன்னும் நேரங்களை கொடுப்போம் மசிதுக்கு. ஒவ்வொரு உடையங்களையும் மசிதோடு தலைப்பு இதுவல்ல, என்னுடைய தலைப்பை ஆரம்பிப்பதற்கு சபையிலே நபர்கள் கிடையாது. எனவே மக்கள் வந்த பிறகு தலைப்பை நான் ஆரம்பிப்பேன், நேரத்துக்கு முடிப்பேன், நேரத்துக்கு முடிப்பேன். என்னுடைய நேரத்தில் சில பகுதி வீணாக போகின்ற பொழுது நான் பேச இருந்த விடயத்திலே 100% என்னால் பேச முடியாது, 75% தான் பேச முடியும். அது பிரச்சனை இல்லை. கண்ணியமானே, எல்லா விடயங்களையும் மஸ்ஜிதோடு தொடர்பாகவும் நான் ஒரு கருத்தை சொல்கிறேன், செய்து பாருங்கள். மோமின் தஹஜ்ஜுவிலிருந்து அமலை ஆரம்பிக்க வேண்டியவர். மோமினுடைய ஆரம்பம் சுபா அல்ல, தஹஜ்ஜுத். குறைந்தது சுபகுக்கு ஒரு 20 நிமிடங்களுக்கு முன்னால் குறைந்தது, ஒரு மலத்தியாளங்களுக்கு முன்னால் சிறந்தது. 20 நிமிடத்துக்கு முன்னராவது எழுந்து ஒரு 4 ரக்கா தஹஜ்ஜுத் தொழுது, அல்லாஹ்விடம் அழுது மன்னிப்பு கேட்டு துஆ செய்து தேவைகளை கேட்டு கிடைத்ததற்கு நன்றி செலுத்தி ஃபஜ்ரையும் தொழுது, காலையிலே கடைக்கும் தொழிலுக்கும் உத்தியோகத்துக்கும் போகும் பொழுது எப்படி ஃபஜ்ருக்கு வந்தோமோ அதே போன்ற துஆவுடைய நேரத்தில் வந்து 2 ரக்கா ஸலாத்துல் ஹாஜா தேவைக்காக தொழுதுவிட்டு, துஆ ஒரு 4 ரக்கா தொழுதுவிட்டு, துஆவுடன் நீங்கள் உங்களுடைய தொழிலை, உங்களுடைய கடையை, உங்களுடைய வியாபாரத்தை, உங்களுடைய உத்தியோகத்தை ஆரம்பித்து பாருங்கள். உங்களுடைய பொருளாதார நெருக்கடிகள் எல்லாம் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் நீங்கும். அல்லாஹ்வுடைய தொடர்பு இல்லாமல் ஆரம்பிக்கிறோம், அதுதான் முசீபத்துக்கு மேல் முசீபத், கடனுக்கு மேல் கடன். முதல் கடனிலே வாகனத்தை இழந்தோம், 2வது கடனிலே வீட்டை இழந்தோம், 3வது கடனிலே நாட்டையே இழந்தோம், 5வது கடன், 4வது கடனிலே உலகத்தையே இழக்கின்ற திணை பேரை பார்க்கிறோம், தற்கொலை. ஏனிதெல்லாம் அல்லாஹ்வுடைய தொடர்பு இல்லாமல் நம்முடைய தொழில் துறைகளை நாம் செய்வது. ஒரு உதாரணத்தை தலைப்பை சொல்கிறேன். சஹாபி வந்தார், முகவுரை எதற்கு தெரியுமா? மஸ்ஜிதை செழிப்பாக்கினால் நம்முடைய அனைத்தும் செழிப்பாகும், மஸ்ஜிதை அமலால் ஒளியூட்டினால் அல்லாஹ்வுடைய ஞாபகத்துக்களை கொண்டு நம்முடைய வாழ்க்கையெல்லாம் ஒளியூட்டுவான். யார் சொல்ல, பஹ்ரைன் நாட்டுக்கு போகிறேன். ஒரு சஹாபி நபி அவர்களிடம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பஹ்ரைன் போகிறேன் எதற்கு? தொழிலுக்கு, பிசினஸுக்கு, ஜப்புக்கு. நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லவில்லை, அப்படி சொல்லவும் மாட்டார்கள். உங்களுக்கு அலங்கரிப்பு கிடைக்கும், சும்மா இந்த மக்கா மதினால பிசினஸ் செஞ்சு கொண்டு இருங்க, நீங்க இந்த மடங்கிற நீங்க குமேசியா தாய்வான் அதே போன்று துபாய் இந்தியா போ தேவையில்லை, சும்மா சிறிலங்கால செய்யுங்க அலங்கரிப்பு கிடைக்கும். அப்படி அல்ல, சந்திர மண்டலத்தில் வியாபாரம் செய்ய முடியுமா இருந்தாலும் போங்கள், அல்லாஹ்வுடைய தொடர்போடு போங்கள். பஹ்ரைன் போகிறீர்களா? 2 ரக்கா தொழுது அல்லாஹ்விடம் உதவி கேட்டுவிட்டு உங்களுடைய விஷயங்கள் ஹைராகுவதற்கு அல்லாஹ்வுடைய தொடர்பை ஏற்படுத்தி தொழுது விட்டு பஹ்ரைன் பயணத்தை ஆரம்பியுங்கள். இஸ்லாம் அல்லாஹ்வோடு தொடர்பு. உஸ்மான் அலி அல்லான் அவர்கள் இன்னொரு சிறிய உதாரணம். கோடீஸ்வரர் கண்டெய்னர் வந்து இறங்குவது போன்று ஒட்டகங்கள் நிறைய வந்து இறங்கும் பொருட்கள், பஸ் எங்கு தெரியுமா இருப்பார்? பஸ்ஸை சந்திக்க எங்கு வருவார்கள் தெரியுமா? பஸ்ஸுடைய மஸ்ஜிதுக்குரிய நேரமாக இருந்தால் மஸ்ஜிதுக்கு வருவார்கள். மஸ்ஜிதிலே தொழுவதற்கு வக்கம் செய்யப்பட்ட இடம் இருக்கும், பொது விருந்தாளிகளை சந்திக்க இடம் இருக்கும், விடயங்கள் பேசுவதற்கு ஒரு இடம் இருக்கும், கைதிகளை கட்டுவதற்கு ஒரு இடம் இருக்கும், உணவுக்கு ஒரு இடம் இருக்கும், வைத்தியத்துக்கு ஒரு இடம் இருக்கும், ரூம் நோயாளிகளுக்கு ஒரு வார்டு இருந்தது. கண்ணியமானவர்களே, அந்த இடத்தில் உட்கார்வார்கள், எனக்கு இவ்வளவு தேவை, எனக்கு இது தேவை, இது தேவை பில்லை போட்டு பேமெண்ட் கொடுக்கின்ற அந்த தொடர்பும் மக்களுடைய சூழலில் அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு பக்கத்தில் நடந்தது. பஸ்ஸை தேடி மஸ்ஜிதுக்கு வந்தார்கள். கோடீஸ்வர பஸ் ஏற்றுமதி இறக்குமதி என்று பல பகுதிகளிலே வியாபாரம் பரந்த ஒரு வியாபாரி, அவருக்கே மஸ்ஜிதுக்கு நேரம் கொடுக்க முடியும் என்றால் நாம் என்ன விதி? நமக்கென்ன நெருக்கடி? ஏன் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொடுத்துக் கொண்டே இருந்தால் அவர் அல்லாஹ்வுடைய தொடர்போடு இருந்தார். நம்முடைய இருப்பதையுமே நிலைக்கிறோம், அல்லாஹ்வை விட்டு தூரமாகிறோம். போகின்ற எல்லா இடத்திலும் ஆறுதலாக இருந்து விட்டு போவோம். மஸ்ஜிதுக்கு வந்தால் மாத்திரம் எங்கு முடிகிறது ஓடுவதை கண்டு பார்க்கிறோம், இதை மாற்றுவோம். சரி, கண்ணியமானவர்களே, தலைப்பை ஆரம்பிக்கிறேன். எல்லோரிடமும் வர வேண்டிய ஒரு பண்பு, அல்லாஹ்வுக்கு பிடிக்காத ஒரு குணம் நம்மிடம் இருக்கக்கூடாது. அல்லாஹ்வுக்கு மாத்திரம் சொந்தமானது. நபிமார்களுக்கு இந்த குணத்தை எடுக்கின்ற முழு தகமையும் இருந்தது. சொல்ல வருகின்ற இந்த இழி குணம் கேவலமான பண்புணம், நாம் பெருமையாக அதை பார்க்கிறோம். அந்த தன்மை இருப்பதற்கு தகுதியானவர்கள் நபிமார்கள், சஹாபாக்கள், முன்னே கால இமாம்கள், குவாலிஃபிகேஷன் இருந்தது. ஆனால் அவர்கள் அதை விட்டும் தவிர்ந்து கொண்டார்கள். இன்று நம்மிடம் அது இருக்கிறது, மற்ற பண்புகள் இல்லை. என்ன பண்பு தெரியுமா? இபிலீசை சுவர்க்கத்திலிருந்து விரட்டிய குணம். அவுது பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம் என்று ஓதினால் எந்த இடத்திலும் அவருக்கு தங்க முடியாத அவ்வளவு பனிஷ்மெண்ட் கிடைத்த ஒரு தன்மை. கேவலமான, யாருமே இருக்க விரும்பாத, போன கூடிய சீக்கிரம் வேலையை முடித்துவிட்டு வரக்கூடிய கழிவறை, மலசல கூடம். அங்கும் ஒரு முஸ்லிம் ஒரு மோமின் துஆ ஓதிக்கொண்டு மலசல கூடத்துக்குள் போனாலும் அந்த மலசல கூடத்துக்குள்ளும் இருக்க முடியாத அளவுக்கு அவருக்கு நோ என்ட்ரி. மலசல கூடத்திலும் நோ என்ட்ரி போர்ட் கொழுவப்படும் சைத்தானுக்கு. அவர் அங்கே இருக்கும், அவருடைய கெஸ்ட் ஹவுஸ் போன்ற ரெஸ்ட் எடுக்கின்ற இடம், அதாவது துஆ ஓதிக்கொண்டு போக வேண்டும். அங்கும் தங்க முடியாத அளவு கேவலப்படுத்திய குணம் என்ன தெரியுமா? நம்முடைய பாசையில் சொல்வதாக இருந்தால் தலக்கணம். இன்னும் ஒரு பாசையை சொல்வதாக இருந்தால் தலபீக்கம். நம்மை பற்றி எப்பொழுதுமே பெரிதாக நினைக்கின்ற பண்பு. நான் பெரியால் எங்கு போனாலும் எந்த சபைக்கு போனாலும் என்னை முற்படுத்த வேண்டும், இல்லாவிட்டால் அங்கு பலாய்தான். சரி, ஒரு அவசரத்துக்கு ஒருவர் வர முடியவில்லை, கொஞ்சம் தூரம் தொலைபேசியிலே என்னுடைய மகனுக்கு கல்யாணம் வைத்திருக்கிறேன் வாருங்கள் என்றால், கோல் பண்ணியெல்லாம் சொன்னா நான் வரமாட்டேன். இருக்கிறது கொஞ்சம் டிகிரியிலே, கொஞ்சம் இனித்து இருக்கிறதுலே. அல்லது ஏதாவது குவாலிபிகேஷனை பேரோடு சேர்த்து கோடவில்லை. உதாரணமாக என்னை சொல்கிறேன், வேற யாரும் தேவையில்லை. என்னுடைய பேருக்கு பக்கத்திலே மௌலவி என்று கோடவில்லை, ஷேக் என்று போடவில்லை, உஸ்தாத் என்று போடவில்லை. எனக்கு ஒரு இன்விடேஷன் இருக்கார், என்னுடைய பெயரை மாத்திர போடுவா. எனக்கு மௌலவி என்று போடவில்லை, நான் அவருடைய அழைப்புக்கு பதிலளிக்க மாட்டேன், போக மாட்டேன். என்னுடைய இருக்கிறது தலபீக்கம். இது நமக்கு தெரியாது, நான் நினைக்கிறோம் இது அவர் மனித தன்மை இல்லாமல் முறை இல்லாமல் அழைப்பு தந்திருக்கிறார், நான் போக மாட்டேன் என்றால் நம்மிடம் இருக்கிறது இவனைக்குரிய தலைக்கணம். மாணவர்களே, இது பாரிய ஆபத்தானது. இது மண் கவலைக்கக்கூடிய பாரிய ஒரு மனநோய். இதுக்கு மருந்து கிடையாது, டெப்லெட் கிடையாது. உள்ளத்தை சுத்தப்படுத்துவதுதான் மருந்து. ஹார்ட் கிளீனிங் டயலேட் பண்ணுவது அல்ல கிட்னி பேஷண்ட். தக்குவாவால், திக்ரால், குர்ஆன் திலாவத்தால், நல்ல குணங்களால், அஹ்லாக்கால் உள்ளத்தை ஹார்ட்டை கிளீன் பண்ணி கொண்டே இருக்க வேண்டும், ரீஃப்ரெஷ் பண்ணி கொண்டே இருக்க வேண்டும். கொஞ்சம் வந்து விட்டால் கிலோ அல்ல, மில்லி கிராம் அல்ல, மில்லி லீட்டர் அல்ல, அதிசய பாருங்கள், அணுவின் பாரமளவு, அணுவின் சைஸ் அல்ல, விஸ்கால். அணுவை நிறுத்தால் அதற்கும் ஒரு வெயிட் வருமே, அந்த அணுவின் பாரமளவு. இந்த பெருமை தலக்கணம் யாரிடம் இருக்குமோ முகங்குப்புற வீசுவான் நரகத்தில் அல்வா. அணுவளவு என்ற அணுவில் பாரமளவு டேஞ்சர். ஆனா டன் கணக்கு இருக்கிற சிலரிடம், டன் கணக்கு சிலரிடம், கிலோ கணக்கு சேர்த்தெல்லாம் பணிவான வார்த்தைகள், உள்ளம் பெருமை. நாங்கெல்லாம் சின்னாக்கள், நாங்கெல்லாம் சின்னாக்கள். அந்த தலையில இவரை பற்றிய ஒரு பெரிய ஒரு பிக்சர். சரி, தலக்கணம், மமதை, அகங்காரம், பெருமை, பெரிய நினைப்பு, எதை சொன்னாலும் அல்லாஹுக்கு சொந்தமான ஆடை. ஏன் அல்லாஹ் தன்னுடைய ஆடை என்று சொல்கிறான்? பெருமை, பெருமை அடைக்க தகுதி நான் மாத்திரம்தான் என்று சொல்கிறான். ஆனால் அல்லாஹ் கூட, அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய வசனங்களை பார்க்கின்ற பொழுது அடியார்களோடு மிக தானுண்யமாக, மிக நெருக்கமாக, மிக 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 அல்லாஹ் என்ற அந்த அகங்காரத்தை அல்லாஹ் காட்டியிருக்கிறான் சில இடங்களிலே. ஆனால் கண்ணியமானவர்களே, நீங்கள் முக்கியமான இடங்களிலே பார்த்தால் அல்லாஹ் தன்னுடைய எந்த எந்த தன்மையை பேசுகிறான். அல்லாஹ் கடுமையாக தண்டிக்கக்கூடியவன். இதை மாத்திரம் சொல்லி நிற்கவில்லை, ஷதீதில் ஐகாப் ரிக்கவுல் ஒரே ஆயத்திலே விடையத்தை பாருங்கள். எப்பொழுதுமே என்னுடைய கடினத்தன்மையும் என்னுடைய அகங்காரத்தையும் என்னுடைய என்ன ஆட்சியுடைய கம்பீரத்தையும் என்னுடைய அடையாளத்தை சொல்ல மாட்டேன், என்னுடைய இரக்கத்தையும் சொல்வேன். ஷதீதில் ஐகாப் என்று சொன்ன அல்லாஹ் அதே ஆயத்தில் அடுத்த பகுதியாக கடுமையாக தண்டிக்கக்கூடியவன் என்று சொல்ல முன்னால் என்ன தெரியுமா சொல்லுகிற வார்த்தை பாருங்கள். பயமுறுத்தாமல், அடியார்களை அப்படியே கீழே போட்டு மிதிக்காமல், அடியார்களை அப்படியே மட்டம் தட்டாமல், பாவங்களை மன்னிக்க கூடியவன், தௌபாவை ஏற்றுக்கொள்ள கூடியவன், இது இரண்டையும் மீறி நடப்பவர்களை கடுமையாக தண்டிக்க கூடியவன் என்று சொல்லிவிட்டு நீ பொறுத்தாமல் சதீதில் நல்ல உபகாரம் செய்யக்கூடியவன், நன்கொடையை கொடுக்கக்கூடியவன். அவருடைய பாணி கண்ணியமானவர்களே, பெருமை எங்கும் எந்த இடத்திலும் எந்த துறையிலும் என்னை விட்டால் ஆள் இல்லை என்று யார் நினைப்பாரோ, தௌபா செய்யாவிட்டால் மௌத்துக்கு முன்னால் மண் கவ்வித்தான் மௌத்து வரும். பல பேரை கண்டிருக்கிறோம், நான் தான் ஹீரோ, என்னை விட பெரியவர் யாரும் கிடையாது, நான் தான் பணக்காரர், என்னை விட ஒருவர் முன்னேற முடியாது, நான் தான் இந்த டிகிரி, இந்த டிகிரியை முடித்தவர், அந்த அந்த டிகிரி ஹோல்டர், நான் பிஏ, நான் எம்ஏ, நான் கலாநிதி என்று படிப்பு துறையிலே பெருமை அடித்தார். கண்ணியமானவர்களே, அந்த படிப்பு துறையிலிருந்து அல்லாஹ் அப்படியே தூரமாக்கி அவருடைய அறிவை குறைத்து அல்லாஹ் அவரை அப்படியே கீழே போட்டு மூத்தாக்குவான். எந்த பாக்கியத்தை பெருமையாக எடுப்போமோ அந்த பாக்கியம் நம்மிடமிருந்து போகும், அதுக்கு நேர்மாற்றமான தண்டனை வரும். இபிலீசுக்கு கிடைத்த பாக்கியம் வேறு யாருக்கு கிடைக்க வேண்டும்? மாலிமுல் மலாயிகா, அந்த பதவியை பாருங்கள். ப்ரொஃபசர் சொல்கிறோம், பேராசிரியர், பேராசிரியர் எங்கே? சுவர்க்கத்திலே. அவருடைய யூனிவர்சிட்டி எது? அவருடைய கலாபீடம் எது? சுவர்க்கம். அவருடைய மாணவர்கள் யார்? மலக்குமார்கள். மலக்குமார்களுக்கு ஆசானாக இருப்பது என்பது எவ்வளவு பெரிய டிகிரி, எவ்வளவு பெரிய பதவி, எவ்வளவு பெரிய அங்கம். அவருக்கு கொஞ்சம் வீங்கியது தலை, அவ்வளவுதான் பிரச்சனை. அவருக்கு கொஞ்சம் வீக்கம் ஏற்பட்டது, அங்கங்கு அடிபட்டல்ல, அவரை பற்றி அவரை நினைத்துக் கொண்ட சில நினைப்புகள், ஆகப்பெரிய நன்றி. நான் அறிவாளி என்று தன்னுடைய அறிவை ஒருவர் பீத்துவார் என்றால் கியாமத்தினருடைய அடையாள. நான் தான் அறிவாளி, என்னை விட்டால் வேறு யாரும் இல்லை, எல்லோரும் என்னிடம் தான் கேட்க வேண்டும், எவன் உருவாகினாலும் என்னை விட பெரிய அறிவாளி உருவாக முடியாது, உருவாக விடவும் மாட்டேன். என்னுடைய ஐடியா தான் ஐடியா, என்னுடைய ஒப்பீனியன் தான் ஒப்பீனியன், என்னுடைய டிசிஷன் தான் டிசிஷன், என்னுடைய முடிவுதான் முடிவு என்ற ஒருவர் தன்னுடைய முடிவை, தன்னுடைய ஒப்பீனியன், என்னுடைய ஐடியாவை ஒன் மேன் ஷோ என்று தன்னிச்சையாக செயல்படுத்துவார் என்றால் அவரை கொண்டு கியாமத்தினருடைய அடையாளம் நடக்கிறது. அவரை அந்த இடத்தில் வைத்துக் கொண்டிருப்பது கியாமத்தினருடைய அடையாளம். தன்னுடைய ஐடியாவை, தன்னுடைய டேலண்டை, தன்னுடைய நுணுக்கத்தை, தன்னுடைய திறமையை பற்றி தனக்குள்ள பெருமையாக நினைத்துக் கொண்டிருப்பார் கியாமத்தினுடைய கிருஷ்ணனுடைய காலத்தில் அடையாளம். இபிலீசுக்கு அந்த பதவியில் இருக்கின்ற பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஆதம் என்றொருவர் படைக்கப்படுகிறார் மண்ணால். இபிலீஸ் நெருப்பு மலக்குமார்களுக்கு வந்து பரிசோதித்தார். இந்த பேராசிரியர் பதவி, இந்த சிறந்த மாணவர்களுடைய தொகை, எத்தனை கோடி மாணவர்கள் மலக்குமார்கள் எத்தனை பேர் என்று அல்லாவுக்கு மாத்திரம் தெரியும். என்னடங்காத மாணவர்களுடைய மல்லிம் ஆசான். அப்படியே ஆதமனை மன்னர் படைத்த அல்லா கண்ணியமானே யாரை பற்றியும் பொறாமை வரக்கூடாது. பெருமைக்காரன பொறாமை இருக்கு. பெருமையும் பொறாமையும் கூட பிறந்த இரட்டை குழந்தைகள். அது பாருங்கள், ஒரே சொற்பிரயோகம் பெருமை பொறாமை. மைமையன் முடிகிறது பானாவில் ஆரம்பித்து இங்கு பே அங்கு போ அடிப்படை பானா நடுவிலும் ராணா. ராணாவுடைய அமைப்பு வித்தியாசம் இருக்கலாம், ராணா உச்சரிப்பு. பெருமையும் பொறாமையும் யாரும் பெருமை இருக்குமோ மற்றவர்களை பற்றிய பொறாமை நிச்சயம் இருக்கும். இபிலீசுடைய பெருமைக்கு கரண்ட் இருக்கிறது, நோக்கப்பட்டிருக்கிறது. சுவிட்சை தட்டுவது, சுவிட்சை ஆன் பண்ணினால் பேன் சுற்றும், லைட் அணைக்கப்பட்டிருக்கிறது, ஓப்பனப்பட்டிருக்கிறது. சுவிட்ச் ஆன் பண்ணினால் லைட் பத்தும், லைட் சுவிட்சை ஆன் பண்ணாமல் லைட் பத்தாமல் கரண்ட் இருக்கிறது உறுதி கிடையாது. இபிலீசுடைய பெருமையை தூண்டிய சுவிட்ச் தெரியுமா? பொறாமை. இபிலீசிடம் பெருமை இருக்கிறது என்பதற்கு ப்ரூஃபாக இருந்தது பொறாமை. அதை தூண்டிவிட்ட அதுக்கு வழிவகுத்தது பொறாமை. எல்லோரும் தலை சாயுங்கள். ஆதமகு சிறம் சாய்த்து சுரிய கீழே விடுவதல்ல, சிறம் சாய்த்து கௌரவியுங்கள் என்று சொல்லப்பட்டது. மாணவர்கள் பசதியில் மலர்ந்து கொள்ளுவர் மதிமன் எல்லா மாணவர்கள் மலக்குமார்களும் சிறம் சாய்த்தார்கள், கௌரவித்தார்கள். இல்லை இப்படி மல்லிமை தவிர அவருக்கு கொம்பு முளைத்தது, அவருக்கு பெரிய நட்பு வந்தது. நான் யார் கொலரப் பண்ணிக்கிட்ட, நான் குவாலிஃபைட், நான் பெர்ஃபெக்ட், நான் எக்ஸலன்ட், நான் பெட்டர், நான் உயர்ந்தவன். நான் எப்படி இவருக்கு தான் சொல்வது? நான் எப்படி இந்த பேமெண்ட் வியாபாரியை பார்த்து சிரிப்பது? நான் எப்படி இந்த விவசாயியுடைய கல்யாணத்தில் கலந்து கொள்வது? நான் எப்படி இவரை நோக்கி செல்வது? நான் எப்படி இவருடைய சலாத்துக்கு நான் பதில் சொல்ல வேண்டுமா? இவர் லோ கிளாஸ், நான் ஹை கிளாஸ். இதுவெல்லாம் இபிலீசுடைய கேவலமான தன்மைகள். இபிலீஸ் பாவித்த வார்த்தை தான் இந்த சொல்லுக்கு அரபியிலே பாவிக்கக்கூடிய பெருமை, ஈகோ, தன்னை பற்றிய சுய கௌரவம். முடியாது, அல்லாவுக்கு முன்னாலே முடியாது. கண்ணியமானவர்களே, இந்த வார்த்தையை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வார்த்தை எந்த துறையிலும் நம்மிடம் வந்தால் நானும் இபிலீசுடைய கட்சியிலே, இபிலீசுடைய கட்சியிலே மெம்பர்ஷிப் வாங்கியவன், நான் சிறந்தவன், நான் பெரியார் என்ற வார்த்தையை எங்கும் யாரும் வெளிப்படையாகவோ மறைமுகமாகவோ உள்ளத்திலோ வைத்துக் கொண்டிருந்தால் நான் இபிலீசுடைய கட்சியிலே மெம்பர்ஷிப் வாங்கிய பிரதான ஒரு உறுப்பினர். கேன்சல் பண்ண வேண்டும். என்னது பிரதானமான இந்த தலக்கணத்துக்கும் அகங்காரத்துக்கும் பிரதானமான ஒரு நிகழ்வு. அதுக்கு பின்னாடி என்ன நடந்தது? எங்கும் நிக்க முடியாத அளவு ஓட்டம், எங்கும் நிக்க முடியாது, எங்கும் தப்ப முடியாது. சாப்பாட்டிலே பங்கெடுப்பான், பிஸ்மி சொல்லாமல் சாப்பிட்டால், இடையிலே பிஸ்மில்லா உழவு ஆகிறவன் என்று ஒரு முஸ்லீம் சொல்லிவிட்டால் சாப்பிட்டதை வாங்கி எடுத்துக்கொண்டு ஓடுவான். அதான் கேட்கின்ற பொழுது அதான் சத்தம் கேட்காத எல்லை வரைக்கும் அந்த புது முறையுமே நமக்கு எந்த காற்று வெளியாகினால் புது முறையுமோ அந்த காற்று வெளியாக வெளியாக ஓடுவார். அது கேவலம் சரிபொழு நபி அவர்களுடைய இந்த தன்மைக்கு நேர் மாற்றமான பணிவு விருது எப்பொழுதுமே தன்னை பற்றி எப்பொழுதுமே நான் பெரியால் இல்லை, நான் சாதாரணமான மனிதன், எனக்கு எந்த சிறப்பும் அந்தஸ்தும் கிடையாது, இருந்தது இருந்தும் தன்னை தாழ்த்தி கொண்டார்கள், பணித்துக் கொண்டார்கள், தன்னை அப்படியே மக்களுக்கு முன்னால் சாதாரணமான ஒரு மனிதராக பாவித்தார்கள் என்றைக்கு சிறிய சிறு நிகழ்வுகளை சொல்லி முடிக்க நினைக்கிறேன். கண்ணியமானவர்களே, ஒரு மனிதர் வந்தார் நபி அவர்களை சொல்லலாறு முதலாவது சந்திக்கிறார். சந்தித்தவர் நபி அவர்களுக்கு முன்னால் நடுங்குகிறார், கூதலில் அல்ல, நபி அவர்களுடைய கண்ணியத்தால். நமக்கு முன்னால் ஒருவர் கையை கட்டிக்கொண்டு செலவுட் அடித்து எழுந்து நின்று கொஞ்சம் நடுங்குவது போன்று பேசினால் பல கொம்புகள் நமக்கு முளைக்கும். என்னை கண்டு நடுங்குறோம், சரி பெருமை. என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள் என்ன கண்ட நடுங்குவார்கள். கண்ணியமான நாம் விசஜந்தல்ல, மன்னிக்க வேண்டும் வார்த்தைகளுக்கு, விசஜந்தை கண்டுதான் நடுங்குவோம். மனைவி கணவரை கண்டு நடுங்குகிறார் என்றால் கணவனுடைய அன்பால் அல்ல, பயத்தால். மனைவியோடு வாழ வேண்டும் அன்பால், பெருமையோடு அல்ல. பிள்ளைகள் நம்மை கண்டு நடுங்குகிறார்கள் என்றால் பிள்ளைகளுடைய உள்ளத்தில் நாம் இன்னும் இடம் பிடிக்கவில்லை, நம்மை ஒரு விசஜந்தாக பார்க்கிறார்கள் பிள்ளைகள். நடுங்குவது நமக்கு சிறப்பல்ல, பிறர் நம்மை பார்த்து நமக்கு பயம் வர வேண்டும், நமக்கு பயம் வர வேண்டும். சொன்னார்கள் நபி அவர்கள், ஏய் நடுங்காதீர்கள், கொஞ்சம் உங்களை கண்ட்ரோல் பண்ணிக் கொள்ளுங்கள், கொஞ்சம் நிதானமாகுங்கள், பயப்படுகின்ற அளவு நான் பெரியால் அல்ல, நடுங்குகின்ற அளவு வரஸ்பதி மலிக், நான் அரசன் அல்ல, அரசன் அல்ல நான். நான் யார் தெரியுமா? நான் இந்த காய்ந்த இறைச்சி சாப்பிட்டு குடும்பம் நடத்திய ஒரு தாயும் பிள்ளை. ஃப்ரெஷ்ஷாக இறைச்சி சாப்பிடக்கூட வசதி இல்லாமல் மாமிசத்தை காய வைத்து நீண்ட நாட்களுக்கு சமைத்து வந்த சாதாரணமான எளிமையான வாழ்ந்து வாழ்க்கை நடத்தி என்னை வளர்த்த ஒரு தாயின் பிள்ளை, நடுங்க வேண்டாம். என்னை ஒரு நிகழ்வு, இன்னொரு நிகழ்வு. சகாபாக்களை பார்த்து நபி அவர்கள் சொன்னார், சகாபாக்கள் செய்யவில்லை, செய்ய முன்னாலே தடுக்கிறார்கள். லா துத்ரு நீ கமா அத்ரத்தின் நஸாரா ஈசா இப்னு மரியம், ஈசா இப்னு மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை, ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை அந்த நஸாராக்கள் கிறிஸ்தவர்கள் அளவுக்கு அதிகமாக கண்ணியம் கொடுத்து கடவுள் என்ற ஸ்தானத்திலே கொண்டு போய் வைத்து கடவுளான தெய்வீக தன்மையிலே கொண்டு போய் வைத்தது போன்று என்னை நீங்கள் எனக்கு கண்ணியம் தந்து அந்த ஸ்தானத்துக்கு கொண்டு போய் விட வேண்டாம், அளவுக்கு அதிகமாக என்னை நீங்கள் மதிக்க வேண்டாம். இன்று மதிக்காவிட்டால் நமக்கு பிடிக்காது, நபியர்களுக்கு மதிப்பது பிடிக்காது. கண்ணியமானவர்களே, பணிவு, பணிவு. இன்னொரு நிகழ்வோடு முடிக்கிறேன். ஒரு கொல வியாபாரி இருந்தார், சந்தைகளிலே கொலை வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் என்றால் அவர்களுடைய எக்கனாமி எந்த கிளாஸ் என்று உங்களுக்கு தெரியும். கொலை வியாபாரியுடைய பேக்ரவுண்ட் எது என்று தெரியும். இந்த கொலை வியாபாரியோடு நபி அவர்கள் பழகிய விதம், நபி அவர்களிடம் அணுவளவு மனுவின் பாரமளவு இந்த தன்மை இல்லை என்பதற்கு சிறந்த சான்று எந்த அளவு என்றால், அவருடைய பெயர் ஜாகிர் என்று வந்திருக்கிற ஜாகிர் இல்லானு, அவர் கிராமப்புறத்திலிருந்து சில பொருட்களை கொண்டு வருவார், மதீனாவுடைய மார்க்கெட்டிலே போடுவார், பேமெண்ட் வியாபாரி என்று சொல்லலாம், போடுவார், விற்பார், மாலையிலே திரும்புவார். கிராமப்புறத்து மனிதர் வரும்பொழுது நபி தேன் கொண்டு வருவார், நபியவர்களுக்கு நெய் கொண்டு வருவார், நபியவர்களுக்கு அன்பளிப்பு கொண்டு வருவார். ஒரு நாள் ஏதோ அன்பளிப்பு கொடுக்க வந்தார், வீட்டில் நபியவர்கள் இல்லை, சொல்லலாறு செல்லம், வீட்டில் மனைவி பெண்கள் மாத்திரம் போய்விட்டார். வந்தவுடன் மனைவி சொன்னார்கள், இப்படி ஜாகிர் வந்தார், அந்த பேமெண்ட் வியாபாரி வந்தார், அந்த கொலை வியாபாரி வந்தார். அந்த வார்த்தை அல்ல, அவர் அந்த வியாபாரி தான். அப்படியா? போன் போன் ஆல்பா தானே ஆன்சர் பண்ணுகிறோம். இவன் அடிக்கிறான், ஏதாவது ஹெல்ப் கேட்டுதான் அடிப்பான். அல்லது நண்பரை பிளக் பண்ணி விடுவோம். ஏதாவது பெரிய பாட்டி விஐபி விவிஐபி உடைய கோல் வந்தால் சாப்பிட்டு கொண்டிருந்தாலும் சொல்லுங்க கையகளை சில வேலை நடக்கலாம். அத்தியாவசியமான ஒரு தேவையில் இருந்தாலும் ஆன்சர், சாதாரணமான மக்களுடைய கோளுக்கு ஆன்சர் கிடையாது. இதுவும் முளைத்திருக்கிறது கிடையாது. சேமன் வியாபாரியா அவர்கள் எனக்கு தேடி வரணும். அவருக்கு எனக்கு என்ன வேலை? கொலை வியாபாரியோடு எனக்கு என்ன ரிலேஷன்ஷிப் என்று தொழிலை வைத்து, குடும்ப பின்னணியை வைத்து, படிப்பு பின்னணியை வைத்து ஒருவரை மட்டும் தட்டுகிறோம் என்று நம்மிடம் இருக்கிறது பெருமை என்பதை கடையாளம், நபி அவர்களிடம் இல்லை என்பதை கடையாளம். உடனே போனார்களுடைய தட்டுக்கு எத்தனை வேலைப்படு உள்ள நபி அவர்கள், எவ்வளவு பரிசுத்தமானவர்கள், எவ்வளவு கண்ணியமானவர்கள், மேகம் நிழல் கொடுத்தவர்கள், புது செய்து துப்புகின்ற எட்டில் உமிழ் நீர் கீழே விழாதவர்கள், மக்களுடைய கையில் தமிழும் தொடைத்துக் கொள்வார்கள், இரத்தம் குத்தி ஹிஜாமா செய்துவிட்டு இரத்தத்தை கொடுத்தபடி சாபாக்கள் குடித்தார்கள், நபியோட இரத்தம் அசுத்தம் கிடையாது. வயதிலே வெயில் படாமல் மேகம் நிழல் கொடுத்த நபியவர்கள் ஒரு மரத்துக்கு சொன்னார்கள், விசாரணை கைக்கினை செய்தார்கள், அந்த மரம் வேரோடு பிடுங்கிக் கொண்டு நபிக்கு முன்னால் நின்றது. சந்திரனுக்கு கைக்கினை செய்தார்கள், சந்திரனிலே அன்பு தொடக்கம் இன்று வரைக்கும் வெடிப்பிருக்கிறது. அப்படிப்பட்ட கௌரவம் உள்ள நபியவர்கள் கொலையாவாரி ஒருவர் சந்திக்க வந்தார், நான் வீட்டில் இல்லை, அவரை தேடி போகிறார்கள். போய் என்ன தெரியுமா செய்தார்கள், அவரை வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார். இன்று நாம் லாபாய் லாபாய் என்று கற்றுவது போன்று அரபியிலே அவர் பற்றி வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார். பின்னால் தெரியாமல் போய் அவருடைய கண்ணை அப்படியே கொத்தி பிடிக்கிறார்கள். கொலையாவாரியோடு செல்லமாக விளையாடுகிறார்கள். எவ்வளவு பணிவு! இந்த நபிக்கை இல்லாத தலக்கணம் தலபிக்கம் நமக்கெனக்கு என்ற கேள்வியோடு முடிக்கிறேன். சொல்லுங்கள் யார் என்று பார்ப்போம். அன்னை பற்றி கேட்டார்கள். அவர் கொஞ்சம் தாமதித்தார். ஏன் தெரியுமா? நபி அவருடைய கை என்னுடைய முகத்தில் கண்ணில் பட்டுக் கொண்டிருப்பது பரக்கத். யார் என்று சொல்லுங்கள் பார்ப்போம். நிலைத்துக் கொண்டிருந்தார். தெரியும் நபி அவர்கள் என்று சொன்னார். யார் சொல்லலா? நீங்கள் தான். உங்களுடைய கையுடைய நறுமணம், உங்களுடைய உள்ளங்கையுடைய மிருதுத்தன்மை நான் வைத்து சொல்கிறேன், நீங்கள் தான். அப்படியே பின்னால் கத்தி அணைத்து கண்ணை பொத்தி கொலையாவாரியோடு நபியவர்கள் செல்லமாக ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகிய நபியவருடைய உம்மத்தில் ஒருவருக்கு பெருமையும் தலக்கணமும் இருக்கும் என்றால் நபியவருடைய உம்மத்திலே பூர்த்தியான மெம்பர்ஷிப் இன்னும் கிடைக்கவில்லை, அகலாக்கூடிய பகுதியில் கிடைக்கவில்லை. எனவே கண்ணியமான பணிவை மேற்கொள்வோம், பெருமையை விடுவோம். அது அவர்களுக்கு தான் சொருக்கம். அப்படியானவர்களுக்கு தான் நல்ல முடிவு என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். நம்முடைய பண்பாடுகளை பரிசுத்தப்படுத்தக்கூடிய நன்மக்களாக நம்மை மாட்டுவானாக. ஏழைகளின் பாவங்களை மன்னித்தருள்வாயாக. நம்முடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. உற்றார் உறவினருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. புற முஸ்லீம்கள் மூமிங்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. ஏழை உண்மையான ஈமானி தருவாயாக. இஸ்லாமிய பண்புகளை தருவாயாக. நல்ல குணங்களை தருவாயாக. நீ விரும்புகின்ற பணிவுத்தன்மை தருவாயாக. எந்த விடயத்திலும் நமக்கு பெருமை அகங்காரம் தலக்கணம் வராமல் நம்மை பாதுகாப்பாயாக. நல்ல முஸ்லீம்கள் இஸ்லாத்தில் இளமையிலே சீராக்குவாயாக. எல்லோருடைய தேவைகள் நிறைவேற்றுவாயாக. பொருளாதார நெருக்கடியை நிறைவேற்றுவாயாக. நோய் நம்பலங்களுக்கு பரிபூர்ணமான ஷிஃபாவை தருவாயாக. இஸ்லாத்துக்கும் முஸ்லீம்களுக்கும் எதிரான சதிகளை முறியடிப்பாயாக. யார் யாரெல்லாம் என்னென்ன பிரச்சனைகள் ஆப்பட்டிருக்கார்களோ யாவல்லா அந்தந்த பிரச்சனையில் இருந்தவர்கள் விடுவாகக்கூடிய விடுதலை பெறக்கூடிய வழிகளினை ஏற்படுத்துவாயாக. அப்படியான பிரச்சனை விட்டு நம்முடைய சமுதாயத்தினை பாதுகாப்பாயாக. ஈமாடன் வாழ்ந்து களிமாடன் வர்ணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருவாயாக. வாக்குறுதாவானா.